ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது காப்பு கடவுள் வாழ்த்து பாண்டி திருநாட்டு படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒரு தலபுராணம் என்று இல்லாமல் பல இலக்கியங்களிலும் அதிகமாக பேசப்படுகின்ற சிறப்பான திருவிழாக்களை கொண்டது நம்முடைய மதுரை எம்பதியினுடைய புராணம். அதுவே நமக்கெல்லாம் ஒரு சிறப்பு. இதை நாம் எல்லா புராணங்களையும் அறிய வேண்டும், ஆனால் இதை அறியாது இருக்கக்கூடாது. எப்படின்னா, எல்லா ஸ்திரீகளையும் தாயாரா நினைக்கணும், நம்முடைய தாயாரா போஷிக்காமல் இருக்கக்கூடாது. அப்ப எல்லா புராணங்களையும் கேட்கணும், நம்முடைய புராணத்தை கேட்காமல் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அதுபோல ஆலாசிய மகாத்மத்தை அவசியம் நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்படி நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்காரே, இவர் ஒழுங்கா முடிப்பாரான்னு நீங்க சந்தேகப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏதாவது பொறுப்பு எனக்கு இருக்கு, மீனாட்சி கிருபையினால சரியா செய்வோம். இப்ப இந்த புராணத்தை நிறைய பேர் பாடியிருக்கா. அதுல நம்ம பார்க்க போறது பரஞ்சோதிங்கிறவர் ரொம்ப ரசமா பாடியிருக்கிறார். அதுதான் எல்லாருடைய பிரச்சாரத்திலையும் இருக்கு. அவர் வேதாரண்யத்துல பிறந்து வளர்ந்த ஒரு சைவ வேளாள பிள்ளை. அவர் துறவு மேற்கொண்டு இந்த மதுரையில வந்து தங்கினார். அம்பாளே ஒரு நாள் அவருடைய கனவுல போய், இனி சொக்கநாத பெருமானுடைய 64 விழாக்களையும் உன் வாக்கினால பாடு என்று பணித்தாள் என்ற காரணத்தினால, அம்பாளுடைய பிரேரணையினால அம்பாளை முன் வச்சு பாடுறார். சக்தியாய் சிவமாகி தனிப்பர முக்தியான முதலை துதிசைய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவே சித்தியான இதன் செய்ய பொற்பாதமே. மீனாட்சிமன் கோயிலுக்கு வளப்பால் இருக்கின்ற சித்தியான இருக்கிற சித்தி விநாயகர் அவரை வந்து ஸ்தோத்திரம் பண்றார். பரமேஸ்வரன் சக்தியாகவும் சிவமாகவும் இருக்கிறார். ஏன் முதல்ல சக்தியை சொன்னார் அப்படின்னு கேட்டா, ஒரு பாட்டில தேன் இருக்கு, அது தேன்கிற சந்தேகம் நமக்கு இருக்கே தவிர தேன்கிற தெளிவு இல்லை. அது தேன் தான் அப்படின்னு உறுதியா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிராப் எடுத்து வாயில விட்டுக்கணும். வாயில விட்டுட்டோம்னா முதல்ல நமக்கு என்ன தெரியும், தேனுடைய ரசம் திதிப்பு தெரியும். திதிப்பு தெரிஞ்ச பிறகு இது தேன் என்பது தெரியும். இப்ப ஒரு இடத்துல நெருப்பு போல தெரியுது, நாடகம் எல்லாம் பண்ற நாடகத்துல நெருப்பு உண்டாக்குறா. ஒரு ஃபேன் வச்சு சிகப்பு காகிதம் அந்த ஃபேன்ல வந்து பறந்ததுன்னா நெருப்பு ஜுவாலை மாதிரியே இருக்கும், ஆனா அதை தொட்டு பார்த்தா சூடாது. அப்ப புகஞ்ச இடத்துல நெருப்பு இருக்குன்னு பாக்குறோம், ஆனா பனி புகை வரும் நெருப்பு இல்லாமலேயே. அப்ப நெருப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஜாகிரதையா தொட்டு பாக்குறோம். சுட்டதுன்னா நெருப்பு. முதல்ல சூடு தெரியறதா நெருப்பு தெரியறதா? முதல்ல சூடு தெரியறது, அப்புறம் நெருப்பு அப்படிங்கிற தெளிவு தெரியறது. முதல்ல திதிப்பு தெரியறது, அதுக்கப்புறம் தான் தேன்கிற எண்ணம் உண்டாருது. இருட்டு அறையில வச்சிருந்தாலும் பலாப்பழம் இருக்குன்னு தெரியறது அந்த சுகந்தத்தினால. அப்ப இருட்டு அறையில இருந்தாலும் அந்த ரோஜாப்பூவுடைய வாசனை தெரியுது, மல்லிகைப்பூவுடைய வாசனை தெரியுது அந்த கந்தத்தினால, மலரும் மனமும் போல அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஒரு கல் இருக்கு, இது சாதாரண கல்லா மாணிக்க கல்லா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஒளி அதுல பட்டா அது ஜொலிச்சதுன்னா அது மாணிக்க கல். அந்த ஒளி அது வழியா ரசம், அதுக்குள்ள ஒரு நீரோட்டம் உண்டு, அந்த ஜலத்தை காட்டின் ஒளி ஊடுருவி வெளியில வந்ததுன்னா அது மாணிக்க கல். இப்போ ஒளியை கொண்டு மாணிக்கம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே எதை கொண்டு சுவாமிய சுவாமின்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு சக்தின்னு பேர். சூட்டை கொண்டு நெருப்ப நெருப்புன்னு தெரிஞ்சுக்கிறோம், திதிப்பை கொண்டு தேன தேன்னு தெரிஞ்சுக்கிறோம், வாசனையை கொண்டு புஷ்பத்தை புஷ்பம்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒளியை கொண்டு மாணிக்கத்தை மாணிக்கம்னு தெரிஞ்சுக்கிறோம், மீனாட்சியை கொண்டு சொக்கநாதர்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே சொக்கநாதரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் காரணம், மீனாட்சி காரணம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம அப்பாவுடைய கர்ப்பத்தில் ஒரு மாதம் இருந்திருக்கிறோம். ஒரு மாசம்னா 27 நாள், சாந்திரமான மாசம்தான். அம்மாவுடைய கர்ப்பத்தில் 10 மாசம் இருக்கும், 270 நாள். அப்பாட்டேருந்து தான் அம்மாட்ட வந்திருக்கோம். இருந்தாலும் அப்பா வயத்தில் இருக்கும்போது அப்பாவை நமக்கு தெரியாது. அம்மா வயத்துக்குள்ள இருந்து அந்த அம்மா பெரிய கருணையோட, அம்மாவுக்கு சமமான தெய்வம் கிடையாது. முதல்ல நீங்கள் எல்லாம் அம்மாவை தெய்வமா நினைச்சு பாராட்டி கடைசி வரையும் சத்புத்திராளா இருக்கணும். அந்த ஒரு அம்மா வயத்துக்குள்ள நம்மளை ஒழுங்காக ரட்சிக்கணும். இந்த குழந்தை வேண்டாம்ங்கிற எண்ணம் அவளுக்கு வராமல் இருக்கணும். அப்புறம் வெளியில வந்தப்புறமும் அவள் வேளாவேளைக்கு சாப்பாடு போட்டு அப்பா சொன்னதை கேளுன்னு நல்ல புத்தி சொல்லி, அப்பாவை ஏமாத்துறதுக்கு நமக்கு சகாயம் பண்ணாம, அப்பாவுக்கு அனுசரணையா இருக்கிறதுக்கு நம்ம நல்ல புத்தி சொல்லி, அம்மாவே இந்த காலத்துல ஹோம்ஒர்க்லாம் பண்ணி நிறைய படிப்பெல்லாம் சொல்லித்தரா, அதே மாதிரி இருந்து நம்மளை காப்பாத்தினா, அதனால அந்த அம்மாவுடைய கிருப்பையினாலதான் அப்பாவை அப்பான்னு தெரிஞ்சுக்கணும். ஆகவே அம்மாவோட கிருப்பை இல்லாம அப்பாவை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது நம்முடைய லௌகீக வாழ்க்கையிலையும். அதுபோல சக்தியினுடைய கிருபை இல்லாம சுவாமியை சுவாமின்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆகவே அந்த சக்திக்கு பிரம்ம வித்தை என்றும் சிவஞானம் என்றும் பெயர். அந்த ஞானத்தினால சுவாமிய இவன் தான் சுவாமின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே அம்பாள் பிரேரிச்ச காரணத்தினாலையும் சர்வ ஜகத்துக்கும் ஜெகன் மாதாவா இருந்து இந்த பஞ்சகிருத்தியங்களை பண்ற ஒரு பரமேஸ்வரன் அவன் தன்னை காட்டுவதற்கு அம்பாளை காட்டாமல் காட்டுவதில்லை. அம்பாள் சக்தி நிபாதம் ஏற்பட்ட பிறகுதான் சுவாமியை தெரிஞ்சுக்க முடியும். அம்பாளுடைய அருள் கிடைக்கணும் நமக்கு, சக்தி நிபாதம்னு பேர் அதுக்கு. அப்ப அதனால அவளை முன்னிறுத்தித்தான் சுவாமி எல்லாம் செய்யறார். பஞ்சகிருத்தியத்தையும் அவளை முன்னிறுத்தி செய்வதைப் போலவே மோட்சத்தையும் அவளை முன்னிறுத்தித்தான் அவர் தரார் என்ற காரணத்தினால முதல்ல அவளை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லி விநாயக பெருமான ஸ்தோத்திரம் பண்ற அந்த பாட்டிலேயே கூட முதல்ல அம்பாளை வச்சுட்டார். விநாயக பெருமான் தான் ஸ்தோத்திரம் பண்றார், ஆனா முதல்ல யாரை வச்சுட்டார்? மீனாட்சியை வச்சுட்டார். சக்தியாய் சிவமாகி தனிப்பற முக்தியான முதலை துதி செய்ய அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரால ஸ்தோத்திரம் பண்ணணும்னா நமக்கு சுத்தமான வாக் பிரவிற்த்தி வேணும். அந்த சுத்தமான வாக் பிரவிற்த்தியை நமக்கு யார் தருவார்? ஐங்கரன் தருவார். பிள்ளையார் தருவார். சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தி யானைதன் செய்ய பொற்பாதமே. புராணம் சொல்றோம், புராணம் கேட்கிறோம், இதனால சர்வ லோகமும் க்ஷேமமா இருக்கணும், எல்லா ஜீவராசிகளும் பயம் இல்லாம இருக்கணும், எல்லாத்துக்கும் நோயுடிகள் இல்லாம இருக்கணும், சாப்பாடு டயத்தில் கிடைக்கணும், மனுஷ ஜென்மார்த்தவாளுக்கு அறம்பொருள் இன்பம் விடுங்கிற சதுர்வித புருஷார்த்தங்கள் கிடைக்கணும். தர்மார்த்த காமமோட்சங்கள் நமக்கு புருஷார்த்தம், விலங்குகளுக்கு இது கிடையாது. விலங்குகளுக்கு நல்ல வந்து சாப்பாடு கிடைக்கணும், நிர்பயமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படை என்பது வேதத்தில் சொல்லப்பட்ட வேள்விகள், கோயிலில் இருக்கிற சிவமூர்த்திக்கான ஆறு கால பூஜைகள், சைவ தர்மங்கள், இதுக்கெல்லாம் எந்த ஹானியும் வரக்கூடாது. இதெல்லாம் ஹானி இல்லாமல் இருக்கணும்னா ஒரு நல்ல தர்ம புத்தி உள்ள ஒரு நல்ல ராஜா இருக்கணும் நாட்டுக்கு. அந்த நல்ல ராஜா இந்த ராஜாங்கத்தை போஷிக்கணும், அவன் காப்பாற்றணும். இப்போ க்ஷத்ரம் பிராமணம் அப்படிங்கிற ரெண்டு தர்மம், ரெண்டு தர்மத்தையும் சுவாமி கிருப்பினால காப்பாற்றணும். இதெல்லாம் இந்த புராணத்தை சொல்றதுனாலையும் கேட்கறதுனாலையும் நடக்கும் அப்படின்னு சொல்றார். இப்போ புராணத்தை ஒருத்தர் சொல்றதுனாலையும் நீங்க கேட்கறதுனாலையும் லோகம் க்ஷேமமா இருக்கும். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம். மழை பெய்யலன்னா ஒரு தர்மம் நடக்குமா? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியுமா? பாக்கம் பண்ண முடியுமா? நல்ல தீர்த்தம் தானே வேணும். இப்போ நிறையா ஒவ்வொரு மாதமும் மூன்று முறையாவது மழையானது பெய்ய வேண்டும். அதற்கு 365 நாளும் கடம்பவன புராணம் கேட்டுட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். 10 நிமிஷம் சொன்னாலும் போகிறோம், 360 நாள் சொல்லிகிட்டே இருந்தால் நிச்சயமாக மதுரையில் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 தடவை லாரியில் தலை வர வேண்டிய தேவையில்லை, அந்த நிலை மாறிடும். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம், பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம். தர்மமும் இன்பமும் பரவ வேண்டும், எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். நல்குக உயிரெட்கெல்லாம் நான் மறை செய்வம் ஓ இங்கி, புல்குக உலகமெல்லாம் புறவலன் செங்கோல் வாழ்க. நல்ல ராஜா திரும்பி திரும்பி ஜெயிச்சு வரணும், நல்ல ராஜா, அப்பதான் தர்மம் நீடிக்கும் என்று பார்க்கும். இந்த நூல் உபதேச கிரமம் என்ன அப்படிங்கிற முதல்ல சுருக்கமா சொல்றார். இந்த திருவிழா புராணத்தை பரமேஸ்வரனே தன் வாக்குனால சொல்றார். கைலாச பத்தி சொன்னது, அப்படி சொன்ன போது கேட்டவர் யாரு அப்படின்னு கேட்டா, அதிகார நந்தி, அவர் பிறந்த ஊரில் தான் அடியன் பிறந்தேன், எனக்கு பெரிய பாக்கியம் அது. என்ன சிலாதர் என்கிற ரிஷி, கோரமான தபஸ் பண்ணவர், அவருடைய புத்திரனாக பிறந்தவர் சைலாதி அப்படிங்கிற அதிகார நந்தி. திருவையாறில் 8 வயசில் சுவாமி அகோரமாக தபஸ் பண்ணி அவருடைய கிருபையை பெற்று அந்த கைலாசனுடைய தெற்கு துவாரத்திற்கு துவார பாலகராகவும், சைவ சித்தாந்த குரு பரம்பரைக்கு முதல் ஆச்சாரியனாகவும், தன்னுடைய வேத்தர படை கொண்டு அங்கு வருகின்ற 31 கோடி தெய்வங்களையும் வரிசைப்படுத்தி கைலாசத்துக்குள்ள அனுப்பக்கூடிய தொண்டருக்கு நாயகமாக இருக்கின்ற தன்மையும், இதையெல்லாம் பதவி என்று நினைக்காமல் பணி என்று நினைத்து செய்பவரான பவ்யமான குணம் கொண்டவராகவும், இதெல்லாம் நமக்கு கித்தாப்புன்னு நினைக்காம சுவாமிகிட்ட ஊழியம், சுவாமிக்காக செய்யற கைங்கரியம், அவர் சொன்னதை செய்யணும் என்று அந்த அடக்கமானா, அடக்கம்தான் ஞானத்தை காப்பாற்றும். அடக்கம் இல்லைன்னா ஞானம் என்ன பண்ணும்? ஓட்டா குடத்தில் ரொப்பி வச்சாலும் எத்தனை நேரம் நிற்குமோ அத்தனை நேரம் நிற்கும் என்று பார்க்கிறேன். அந்த நந்தி தான் பரமேஸ்வரன் கேட்டார், அதிகார நந்தின்னு அவருக்கு பேர். கோயிலில் சுவாமிக்கு முன்னாடி இருக்கிறாரே ரிஷபம், அந்த ரிஷபருக்கு ரிஷபர்னே பேர், அவருக்கு ஜன்மாவே கிடையாது. இந்த நந்திக்கு பூமியில் ஜன்மா சொல்லியிருக்கு. அந்த ரிஷபருங்கிறவர் வந்து சுவாமியுடைய சுரூபத்திலே இருக்கார், அவர் தர்மமே வடிவானவர், அவர் சுவாமியுடைய துவஜத்தில் இருக்கார். அவருக்கும் நந்தின்னு பேர் இருந்தா கூட அது லௌகிகமான பேர் தான், அவருக்கு வேதம் ரிஷபம் தான் பேர் சொல்றது, அவர் வேறு அதிகார நந்தி வேறு. அதிகார நந்தி தன்னுடைய பத்னி சுயசாம்பிகா அம்பாளோட கூட சொக்கநாத பெருமான தரிசனம் பண்ணும்போது இடது பக்கம் பிறையில இருக்கார் அதிகார நந்தி இருக்கார். அவர்கிட்ட அனுக்கிய பெற்றுக்கொண்டு சுவாமியினுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும், அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டுன்னுதான் நம்மளாம் உள்ள போய் சொக்கநாதர தரிசனம் பண்ணணும். அந்த நந்தி என்ன பண்ணார், பிரம்மாவினுடைய மனசிலேருந்து தோன்றிய 4 குமாரர்கள், சனக்கர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் 4 பேர், அதுல கடைசி குழந்தையாகின்ற சனத்குமாரர் நந்திகேஸ்வரருடைய சிஷ்யர், அவருக்கு இந்த திருவிழா புராணத்தை உபதேசம் பண்ணினார். அந்த சனத்குமாரர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் சூதருக்கு சொன்னார். சூத இப்படி உபதேசமானது திருவள்ளுவர் புராணம் மட்டுமான்னு கேட்டேன்னா, இல்ல எல்லா புராணங்களும் இப்படித்தான் உபதேசமாயின. திருவள்ளுவர் புராணம் மட்டும் இல்ல, 18 புராணங்களும் இப்படித்தான் உபதேசமாயின. அதுல திருவள்ளுவர் புராணத்தை மட்டும் கடைசியா நமக்கு சொன்ன முறையில சூதர் என்ன சொன்னார், நான் அறிந்து வைத்திருந்தாலும் அகஸ்தியன் வாக்குனால கேளுங்கோ, கேட்டா உங்களுக்கு அது சிறப்பு என்று சொல்லி அகஸ்தியர சொல்ல முடியாது சொன்னார். இது ஸ்காந்தம் என்ற மகாபுராணத்துல 6 சம்ஹிதையில, ஈஸ்வர சம்ஹிதையில இந்த ஹாலாசிய மகாத்மா என்ற ஸ்தலபுராணம் இருக்கின்றது அப்படின்னு சொல்ற பரஞ்சோமி சொல்றார். இதை நான் சொல்றேன்னு சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. வேதங்கள் கூட பரமேஸ்வரனை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு பயந்து பயந்து சொல்றதே தவிர, இதுதான் சுவாமின்னு சுவாமி முன்னாடி கை நீட்டி சொல்றதுக்கு கூச்சமா வேதத்துக்கு. நேத்தினே தியாத்மா அப்படின்னு பிருகதாரண்யகம் அப்படிங்கிற உபனிஷத்து அதில் வருது. இது இல்லை இது இல்லைன்னு தான் அந்த ஆத்மஸ்வரூபமான சுவாமியை தெரிஞ்சுக்கணும். விரிகதிர் ஞாயிறு அல்லர், மதி அல்லர், வேத விதி அல்லர், விண்ணும் நிலனும் திரிதொரு வாயு அல்லர், செறி தீயும் அல்லர், தெளி நீரும் அல்லர், தெரியில் அரிதரு கண்ணியாளை அருள் ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார், வரியற வார மாறுபர், இமையாறும் அல்லர், இமைப்பாறும் அல்லர், இவரே இவர் தேவரும் இல்ல, தேவர் அல்லாதாரும் இல்ல, சூரிய சந்திரர்கள் இல்ல, பஞ்சபூதங்கள் இல்ல, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா தன்னை தெரிவிக்கிறதுக்குன்னு அருள் காரணமா வருவார். அவர் அந்த சக்தியோட வந்துட்டார்னா அவர் இன்னார்னு தெரிஞ்சுக்கலாம். ஆகவே ஏனைய பொருள்கிட்ட அந்த சக்தி கிடையாது, அதான் சக்தி ராகித்யம், சக்தி இல்லாத பொருள்கள். இவர் சக்தி சகிதர், எப்பொழுதும் இவருக்கு சக்தியை பிரிந்திருக்க தன்மை என்பது சுவாமிக்கு கிடையவே கிடையாது. அதனாலதான் சுவாமிக்கு சிவநாமா, சிவம்ங்கிற நாமாவினுடைய பொருள் எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கு. சூக்ஷ்மான பொருள் என்னன்னா, சதா சக்தி சம்பன்னத்வாத் சிவகா, எப்பொழுதும் சக்தியோடையே இருப்பவர். பிரம்ம விஷ்ணுக்களுக்கெல்லாம் இந்த கௌரவம் கிடையாது. பரமேஸ்வரிய சக்தி சேரும் போது அவ வேலை செய்வா, சக்தி இல்லாத போது தூங்கிட்டு இருப்பா, சக்தி இல்லாம இருப்பா. பரமேஸ்வரனுக்கு மட்டும் சக்தி இல்லாத தன்மை கிடையாது. என்ன காரணம்னா சிவஸ்வரூபம், அதுல இருக்கிற சிகாரம் சுவாமி, வகாரம் அம்பாள், சேர்ந்தேதான் இருப்பா, அவ பிரிக்க முடியாது. ஒரு கால நம்ம வன்முறையா பிரிச்சோம்னா அந்த சிகாரத்தில் இருக்கிற இகாரம் அம்பாள், வகாரத்தில் அகாரம் சுவாமி, பிரிக்க முடியாம இருக்காவ. அப்படிப்பட்ட சுவாமியுடைய திருவிழர்களை நான் எவ்வாறு சொல்லுவேன் என்று சொல்லி அவையடக்கத்தோடு சொல்றார். என்னால முடியும்னு நினைச்சு சொல்லக்கூடாது, இதை சொல்வது எனக்கு பாக்கியம்னு நினைச்சு சொல்லணும். 64 திருவிழர்களை நான் அறிவேன் என்று சொல்லல, சொல்லுவது எனக்கு பாக்கியம். நீங்க கேட்பதனால நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நீங்க கேட்கலன்னா இந்த புண்ணியம் எனக்கு கிடைக்குமா? ஆகவே நான் முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும், கேட்டு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்பதனால, அல்லை இது அல்லை இதன மறைகளும் அண்மை சொல்லினால் நேத்தினே தியாத்மா, துதித்து இழைக்கும் இச்சுந்தர நாடருக்கு சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி டயர்டா போயிடுதான். எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் மலைக்கு முன்னாடி கடுகளவு ஸ்தோத்திரம் பண்ண மாதிரி தான் இருக்கு. சுவாமியை சொன்ன மாதிரியே தெரியல, சக்தி இல்லை சுவாமியை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு. வேதங்களுக்கே பண்டாய நான்மறையும் பால் அணுகா, பழமையான வேதங்கள் கூட சுவாமி கிட்ட போகமாட்டேங்கிறது பயம். அப்படிப்பட்ட பெரிய மகிமை கொண்டவர் யாரு? மகாதேவர். அந்த சுந்தரன் ஆடற்கு எல்லையாகுமோ என்னுரை, ஒரு எல்லைக்குட்படுத்தி சொல்ல முடியுமா? என் செய்கோ நான் என்ன செய்வேன், இதனை சொல்லுகேன் எனும் ஆசை என் சொல்வழி கேளா. உனக்கு இந்த ஆசை வேண்டாம், உன்னால சொல்ல முடியாது அப்படின்னு நான் என்னுடைய ஆசைக்கு சொல்லி பார்த்தேன். என் மனசுக்கு எந்த நாள்ல என் மனசு என் பேச்சை கேட்டிருக்கு? அதனால இன்னைக்கும் கேட்கல, அதான் நான் சொல்றேன் அப்படின்ட்டார். என் பேச்சை என்னைக்குமே என் மனசு கேட்டதில்ல, உன்னால முடியாது வேண்டான்னு சொல்லி பார்த்தேன், இல்ல இல்ல ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றது. என்ன காரணம், எவ்வளவு முயற்சி பண்றோமோ, 100 மார்க் வாங்கிதான் பாஸ் பண்ணணுமா, 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணக்கூடாது, ப்ரொமோஷன் தானே தேவை, சாமிகிட்ட போகணும் அவ்வளோதானே. இந்த மதுரையம்பதி சுவாமி சர்வ ஜகத்தையும் திரும்பி திரும்பி படைக்கிறார், பண்டு போல முன்னது போல படைக்கிறார். அப்படி படைக்கும் பொழுது பாண்டிய தேசத்தை முதல்ல படைக்கிறார், தென் தமிழ்நாட்டை முதல்ல படைக்கிறார், சேர சோழ பாண்டியர்கள்ங்கிற ராஜவம்சங்களை முதல்ல படைக்கிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்கின்றன. அதில் பாண்டிய வம்சத்தை தன்னுடைய இடது கண்லேருந்தும், சோழ வம்சத்தினுடைய வலது கண்லேருந்தும், சேர வம்சத்தினுடைய வெற்றி கண்லேருந்தும் படைக்கிறார் அப்படின்லாம் புராணங்கள் சொல்கின்றன. அதில் சுவாமி பாண்டிய தேசத்தை படைச்சு தாமிரபரணி அப்படிங்கிற உத்தமமான ஒரு நதி, அந்த நதியை உண்டாக்குறார். அந்த நதியில் வந்து பெரிய வெள்ளம் வருது. அந்த பெரிய வெள்ளம் வரும்போது ஜலம் கலங்கிறது. அது எப்படி கலங்கிறது தெரியுமா? எத்தனை புஸ்தங்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கில் புஸ்தங்கள் இருக்கு. நிறையா புஸ்தங்களை படிக்கிறதுனால ஒருத்தவனுக்கு வித்வான்னு பெயர் கிடையாது. எல்லாம் இப்போ நிறையா சாப்பிட்டா அவன் வந்து அவன் பலிஷ்டனாக ஆயிடுவானா? தன் தேவைக்கு சாப்பிட்டா போருமா இல்லையா? எதை சாப்பிடணும் அறிஞ்சு சாப்பிடணும். ஒரு பெரிய கல்யாண சாப்பாடில் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும், எல்லாத்தையும் சொல்லிட்டா வயிறு கெட்டு போகும். அதுலேயும் ஒரு அவியலும் தயிர் சாதமும் சக்கரை பொங்கலும் சாப்பிட்டு எழுந்துட்டா பசிக்கு தேவையானது. இந்த 3 ஐட்டம் சாப்பிட்டா தெம்பா ஆரோக்கியமா இருக்கலாம். அப்ப கற்க கதடர கற்பவை, படிக்கிறதுலயும் இதுதான் படிக்கணும்னு இருக்கு. படிச்சதுடைய சாரத்தை அறியணும். நிறைய படிச்சுட்டு பரமேஸ்வனுக்கு சமமான தெய்வம் உண்டுன்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவன் புத்தி எப்படி கலங்குமோ அது போல இந்த தாமிரபரணியில புதுசா வெள்ளம் வரும்போது கலங்கி மணலா வரதான். எப்படி தாமிரபரணியில புது வெள்ளம் வரும்பொழுது அது கலங்கி வருது. கலங்குதற்கு என்ன உபமானம்னு கேட்டா, எத்தனை படிச்சும் பரமேஸ்வரனும் எல்லா தெய்வங்களும் போல ஒரு தெய்வம் தான் ஒருத்தன் நினைச்சான்னா அவன் பதித்தன ஆகிறான். பரமேஸ்வரன் எல்லா தெய்வங்களும் போல தெய்வம் இல்லை. தெய்வங்கள்னு சொல்றதெல்லாம் பசுக்கள் தான். பரமேஸ்வரன் பசு கிடையாது, அவர் ஒத்தரதா பரதேவதை, அவர் தான் பதி. அப்படியே பரமேஸ்வரன் பதி என்பதை அறிய வேண்டும். அவர் தான் சுவாமி, அவர் ஒத்தரதா. அவருக்கு ஜீவ லட்சணம் கிடையாது, உயிர் குற்றங்கள் குணங்கள் அவற்றை கிடையாது. கடுகூர் பசிக்காமம் கவலை பிணியில்லார். அவருக்கு ஆசை கிடையாது, கோபம் கிடையாது, கவலை கிடையாது, ஜன்மா கிடையாது, சரீரம் கிடையாது, நோய் கிடையாது, செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. அடுத்த காரியம் நமக்கு ஒரு காரியம் இருக்கு, இதெல்லாம் வேதமே சொல்றது. நதத் சமச்சா பெதிகசிய திருஷ்யதே, ந தசிய காரியம் கரணஞ்ச வித்ததே. அவருக்கே கைகால் இல்லை, அவருக்கே கரணங்கள் இல்லை, அவர் ஏன் நிஷ்கலமா இருக்காருன்னு கேட்டால் அவருக்கு ஆக வேண்டிய காரியம் இல்லை, அதனால அப்படி இருக்கார். அவர் நமக்கெல்லாம் ஆக வேண்டிய காரியம் இருக்கு. நமக்கு பேச வேண்டியிருக்கு வாக்கு கொடுத்துருக்கார், நமக்கு செய்ய வேண்டியிருக்கு கையை கொடுத்துருக்கார், நமக்கு இங்கேருந்து அங்கே போக வேண்டியிருக்கு காலை கொடுத்துருக்கார். எல்லாம் எங்கும் இருக்கிற அவர், அவருக்கு எதுவும் தேவையில்லைங்கிறாலும் அவர் சும்மா இருக்கார். அவரே நிஷ்கலனா நிஷ்கிரியனா இருக்கார்னா அவருக்கு எல்லாம் அடைஞ்சிட்டார். அவர் அவருக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் எனக்கு அடுத்து ஆக வேண்டிய காரியம் இல்லை அப்படின்னு யாரால சொல்ல முடியுமோ? பிரம்மானாலையும் சொல்ல முடியாது, விஷ்ணுவாலையும் சொல்ல முடியாது. ராமர் சொல்றாரு ராமாயணத்தில் கடைசியில், பரமேஸ்வரன் வந்து யுத்த காண்டத்தில் அவருக்கு காட்சி தரார். பரமேஸ்வரன் காலில் விழுந்து வணங்கி சொல்றார், பரமேஸ்வரா உன்னுடைய கிருப்பையினால நான் கிருத்தகிருத்தியனானேன், பூமியில ஜன்மா எடுத்து செய்ய வேண்டியது செஞ்சவனா ஆனேன். அப்ப பூமியில ஜன்மா எடுத்தது ஒரு கர்மசேஷத்தினால, செய்ய வேண்டிய காரியம் இருக்குங்கிறதுனாலேயே வேதம் சொன்ன பிரம்ம பாவம் அவருக்கு கிடையாது. வேதம் சொன்ன சுவாமி ஆக மாட்டார் ராமனோ கிருஷ்ணனோ. வேதம் சொன்ன சுவாமி யாரு? சுந்தரேஸ்வர ஒருத்தர் தான். வேதம் சொன்ன சிவலட்சணம்ங்கிறது அவருக்கு தான் பொருந்தும். பூமியில ஒரு அம்மா வயத்துல பிறக்கிற எந்த உயிருக்கும் அது பொருந்தாது, விஷ்ணு பர்யந்தம் பசுக்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம இதை படிக்கிறேன், அதை ராமாயணம் படிக்கிறேன், பாகவதம் படிக்கிறேன், மகாபாரதம் படிக்கிறேன், எல்லாத்தையும் படிச்சு குழம்பி போய் எல்லா தெய்வமும் ஒன்றுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் வித்வான் நிறையா படிச்சுட்டதுனால சொல்றான்னு அர்த்தம் கிடையாது. முளகாவும் கடுக்காயும் புளியும் கல்கண்டும் எனக்கு ஒன்று தான், எல்லாம் ஒரே மாதிரி என் நாக்கு இருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு நாக்கு ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். நாலு நாலு விதமாக தான் இருக்குது, இவனுக்கு நாக்கு வேறு விதமாக இருக்குது, அதனால இவனுடைய வித்தியில தோஷம் இருக்குது. ஆகவே சிவ உத்கர்ஷ புத்தி இல்லாதனுடைய புத்தி எவ்வாறு கலங்குமோ அதுபோல் தாமிரபரணி கலங்கினதா. ஆனால் தாமிரபரணி கொஞ்ச நேரம் தான் கலங்கினது, அதுக்கப்புறம் என்னது தெளிஞ்சுடுத்து. அது எப்படி தெளிஞ்சதுன்னா, ஒரு சத்குருவனுடைய கிருப்பையினால பரமேஸ்வரனே தெய்வம் ஒருத்தன் தெரிஞ்சுட்டான்னா, ஒரு சத்குருவனுடைய கிருப்பையினால பகவான் தான் சுவாமி. பகவான்கிறதே வேதம் வந்து சுவாமிக்கு மட்டும்தான் சொல்றது. யோவை ருத்ரஸ பகவான் வேதம் சொல்றது, அதர்வ சிரசுங்கிற உபநிஷத்து. ருத்ரனுக்கு தான் பகவான்கிற பெயர் உண்டு, மற்றவாளுக்கெல்லாம் பகவான்கிற பெயர் உபச்சாரம், மரியாதைக்காக சொல்றது. சொல்றோம்னா அது சொல்லக்கூடாதுங்கிறது இல்ல, ஒப்புக்காக சொல்றது, பெருமைப்படுத்துறதுக்காக சொல்றது. இயற்கையா பொருந்தாது, சத்தியமாக ஆகாது. பகம் என்றால் ஆறு, ஆறு திவ்ய குணங்கள் கொண்டவன் சுவாமி தான். அது இல்லாட்டாலும் ஒருத்தர் பகவான் சொல்றதுக்கு காரணம், எனக்கு நீங்க பகவான், எனக்கு நீங்க பெரியவான் அர்த்தம். பகவான் வேதவியாசர், பகவான் கிருஷ்ணர் சொன்னா நம்ம விட பெரியவன் அர்த்தம் அவ்வளவுதான். வேதம் சொன்ன பகவான் இல்ல, அது யாருன்னா ருத்ரன் தான் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த ருத்ரனுடைய உத்கர்ஷத்தை யார் தெரிஞ்சிருக்கா, சுவாமி தான் சுவாமின்னு யார் தெரிஞ்சுக்கிறாளோ, அவளுடைய மனசு எப்படி தெளிஞ்சிருக்கோ, அறிவு தெளிஞ்சிருக்கோ, அதுபோல தாமிரபரணி மலை, தாமிரபரணி யாரு தெளிஞ்சது. அது எந்த மலையிலேருந்து வருது? பொதிக மலையிலேருந்து வருது. அந்த பொதிக மலை எப்படிப்பட்ட மலை அப்படின்னா, இந்த சர்வ பிரபஞ்சம், இந்த பெரிய பூமி இருக்கே, அது விஷ்ணு ஸ்வரூபமா இருக்கு. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். என்ன காரணம்னா, இந்த உலகம் இருக்கே பிரகிருதி மாயிலிருந்து வந்தது. நம்ம 36 தத்துவம் நம்ம படிக்க சொல்லித்தரலாம் உங்களுக்கு. 36 தத்துவம், ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5 உங்களுக்கு சொல்லித்தருவா சித்தாந்த பாடம் சொல்லும் போது. அதுல ஆன்ம தத்துவம் 24 தான் பிரபஞ்ச சிருஷ்டி, பிரகிருதி மாயைக்குள்ள இருக்குது. அந்த பிரகிருதி மாயையை அதிர்ஷ்டிச்சுக்கிற தெய்வம் நாராயணருங்கிறதுனால பிரபஞ்சம் நாராயண சுரூபமா இருக்கு. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், உலகம் யார் மயமா இருக்கு? மாயவன் வடிவது வையம். சரி, அந்த திருமாலுடைய நாபி கமலம் இருக்கே, தொப்புளுங்கிற அந்த தாமரை, அது தென்னன் நாடு, நம்முடைய தமிழ்நாடு. அந்த தாமரை மேல் இருக்கிற பொகுட்டு, கர்ணிகைன்னு சொல்லப்படுற கொட்டை, தாமரை மலைக்கு நடுப்புற ஒரு பீடம் இருக்கும், அந்த பீடம் தான் பொதிய மலை. அந்த புதிய மலை மேல, அந்த புகுட்டின் மேல யார் உட்கார்ந்திருக்கிறா? மகாவிஷ்ணுடைய நாபிக் கமலத்தினுடைய கர்ணிகை மேல சதுர்முக பிரம்மா உட்கார்ந்திருக்கிறார். நான்கு முகத்தோடு அவர் நான்கு வேதங்களை உபதேசம் பண்றார். இந்த புதியமலையாகின்ற அந்த தாமரை முட்டின் அந்த புகுட்டின் மீது அகஸ்தியர் என்ற பிரம்மா உட்கார்ந்திருக்கிறார். உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்றார்? தன்னுடைய ஒரு முகத்தினால முத்தமிழ் ஆகின்ற வேதத்தை சொல்றார். ஆகவே அந்த வேதம், ஒரு வேதம் வடக்க தோன்றியிருந்ததுன்னா முத்தமிழ் என்ற இன்னொரு வேதம் எங்கே தோன்றியது? புதிய மலையிலே இங்கு தோன்றியது என்று சொல்றார். அப்புறம் மேருவை சுத்தி ஜாம்பு நதம்ங்கிற ஒரு நதி ஓடுறது, அதுதான் சொர்க்கம்னு சொல்றா. அந்த சொர்க்கத்துக்கு நீங்க கஷ்டப்பட்டு போக வேண்டாம். புதிய மலையை சுத்தி தாமிரபரணி ஓடுறது. அந்த புதிய மலையில அகஸ்திய கூட்டத்துல தாமிரபரணியில நீராடி அங்க திரிஞ்சுட்டு இருந்தா சொர்க்கத்தை விட சுகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றார். சொர்க்க பூமி இந்த பாண்டிய நாடு இருக்கே, எத்தனையோ நாடுகள் இருக்கு உலகத்துல, அதுல பாண்டிய நாடுதான் சிவலோகம் அப்படின்னு சொல்றார். அதான் தென்னாடுடைய சிவனையை பற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா பற்றின்னு சொல்றோம். எப்படி போறோம்னா, இப்போ வந்து தலையிலேருந்து கால் வரையும் ரத்தம் ஓடுறது, இருந்தாலும் தலையிலேருந்து கால் வரையும் ரத்தத்தை செலுத்தக்கூடிய ஒரு இதயம்ங்கிற ஒரு இடத்துல இருக்கா இல்லையா? இதயம்ங்கிற என்ன பண்ணுறது? தலைக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்புறது, காலுக்கும் அனுப்புறது, மற்ற இடத்துலேருந்து வர அசுத்த ரத்தத்தை சுத்தம் வேற பண்ணுறது. எல்லா இடத்துலேருந்து திரும்பி வருகின்ற அசுத்த ரத்தத்தை சுத்தம் பண்ணி திரும்பி அந்தந்த இந்திரியங்களுக்கு தேவையான சுத்தமான கரணங்களுக்கு தேவையான சுத்தமான ரத்தத்தை மேலும் கீழுமா பம்ப் பண்ணி அனுப்புறது. அப்ப ஹிருதயம் போல பாண்டிய நாடு என்ன பண்றது? சிவ தர்மங்கள் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் கூட ஹிருதயம் போல இருந்து எல்லா இடத்துக்கும் சைவத்தை போதிக்கிற நாடு எது? பாண்டிய நாடு, பாண்டிய தேசம் சொல்றார். சிறந்த தண்டமிழ் ஆலவாய் சிவனுலகானால் புறந்தயங்கிய நகரலாம் புரந்தரன் பிரமன் மறந்தயங்கிய நேமியோன் ஆதிய வானோர் அறம் தயங்கிய உலகுருவானதே ஆகும் அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? இந்த மதுரை என்பது சிவலோகம் என்பது உண்மை. அதனால மதுரையை சுற்றி இருக்கிற ஊர்கள் எல்லாம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும்னா, ஒன்று சத்தியலோகம், ஒன்று வைகுண்டம், ஒன்று இந்திரலோகம் என்று தெரிஞ்சுக்கணும். சுற்றி இருக்கிற லோகங்களை எல்லாம் என்று சொல்றார் நம்முடைய குருநாதர். சொல்லும் போது அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பார் சடையப்பன் சுவாமி பாண்டிய தேசத்தை தான் சிவலோகமா ஆக்கியிருக்கிறார். இதுக்கு பல பிரமாணங்கள் உண்டு. திருவிளையாடல்லையே வரகுணன் என்ற உத்தமமான பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டினார், மதுரையிலேயே காட்டினார். கைலாசத்தை தரிசனம் பண்ணணும், சிவபுரத்தை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட போது, இதுக்காக நீ இந்த மதுரையினுடைய மாசி வீதியை விட்டு வெளியில போகாத, உன் குதிரையை கொத்தலத்தில் நீ எடுக்க வேண்டிய தேவையே இல்லை, இந்த கோயிலுக்குள்ளே சுத்தி வரான் அவனை காமிச்சுடுறேன் என்று சொல்லி இந்த திருக்கோயிலுக்குள்ளேயே சிவலோகத்தை காட்டி அருளினார் சுவாமி. அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரையை தலைநகராக கொண்டு மூணு பேர் ஆண்டிருக்கா. யார் ஆண்டிருக்கான்னா, திவ்ய குடும்பமே இங்க ஆட்சி பண்ணிருக்கு. முதல்ல அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் குழந்தை. உலகம் யாவையும் ஈன்றவள், எல்லா உலகத்தையும் உயிர்களையும் ஈன்றவள், பெற்றெடுத்தவள் யாரு? மீனாட்சி அம்மையார். உம்பருள் உயர்ந்த திலக நாயகி, தேவர்களுக்குள்ள திலகம் போன்றவள் அவள். பரஞ்சுடர், அவள் கைப்பிடிக்கின்ற பாக்கியம் பெற்றிருக்கின்ற மேலான தேஜஸ்வரூபியா இருக்கின்ற சொக்கநாத பெருமான். சேய், இவர்களுக்கு பிறந்த உக்ரகுமார் என்ற அந்த முருகப்பெருமான் என்று மூன்று தலைமுறை, மூன்று தலைவரால் முறை செய்த நாடு, அவர்களால் தர்ம பரிபாலனம் பண்ணப்பட்டதுன்னா இந்த பாக்கியத்தை இன்னொரு நாடு அடையலையே. சாட்சாத்தா சுவாமியே ராஜாவா இருந்தாருங்கிறது இந்த நாட்டுக்கு தான் பெருமை. சுவாமியுடைய கிருபையை பெற்றவர்கள் அரசர்களா இருந்திருக்காங்க மற்ற இடத்துல, ஆனா சுவாமியே ராஜாவா இருந்ததுங்கிறது இந்த நாடு. அப்படி இருந்தது மட்டும் இல்ல, இந்த நாட்டுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்திருக்கார். ஒரு இந்த ஊர்ல ஒருத்தன் பாண்டிய ராஜா பதவிக்கு வந்தான் என்று சொன்னால், தன் கையினால ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணணும்னு ரூலு. பதவிக்கு வந்த உடனே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணணும். அந்த சட்டத்தை மீறாமல் கைலாசபதியே சுந்தர பாண்டியராக மீனாட்சி கையை பிடிச்ச உடனே இந்த இம்மையில் நன்மை தருகின்ற அந்த பெருமானுடைய மூர்த்தத்தை தன் கையினால பிரதிஷ்டை பண்ணினார். சட்டத்தை மீறலை, சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் என்று பார்க்கின்றோம். இந்த பூமியில எங்கேயாவது இதே மாதிரி நாடு உண்டா? சுவாமி பூஜை வந்து முறை செய்த நாடு ஏன் இந்த பூமிக்கு வெளியில உண்டா? அந்த சத்தியலோகாதிகள்ல, கீழே இருக்கிற நரகலோகாதிகள்ல, ஏன்னா நரகமும் வந்து சொர்க்கத்தை விட ஆயிரம் மடங்கு சுகம் இருக்கா நரகத்தில், நாகலோகத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கீழ் உலகங்கள்லாம் சுகங்கள் தான் சுவாமி வச்சிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த லோகங்கள்லையும் சுவாமி சாட்சாத்தா பரிபாலனம் பண்ணலை. ஆகவே இது சிறந்த நாடு. அது மட்டும் இல்லை, சுவாமி ராஜாவாக மட்டும் இல்லை, இங்கே சுவாமி ஒரு புலவனாகவும் இருந்திருக்கிறார். இந்த ஊரில் புலவனாக இருந்திருக்கார். இந்த ஊர் மக்கள் பேசுகிற பாஷையை பரிஷ்காரம் பண்ணியிருக்கிறார். அதை சுத்தம் பண்ணி, அதில் ஆராய்ச்சி பண்ணி, தானே புஸ்தங்கள் பாடி, தானே கவிதைகள் பாடியிருக்கிறார். அப்போ மக்களோடு மக்களாக ஜனநாயகவாதியாக இருந்திருக்கிறார் சாமி. ராஜாவாக மட்டும் இல்லை, மண்ணாலும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றான்னு சொன்னார். மாண்புனா ரோல் மாடல், இப்படி இருக்கணும்னு ரோல் மாடலாக இருந்தார். ராஜான்னு உயரமாக இல்லாமல் புலவன்னு வந்து 41 புலவர்கள் சூழ்ந்திருக்க நான் நடுவில் இருந்து, நாயகமணியார் நடுவில் இருந்து அவரோடு உரையாடி சரஸ்வதியும் வந்து வயிறு எரியும்படியாக மதுரையில் இருக்கிற கீரன் கபிலன் பரணன் போன்ற மனுஷால் கூட சுவாமி சமரசமாக உட்கார்ந்து பேசின்றிருந்து, அப்படி கண்ணுதல் பெறும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்த இப்பசும் தமிழ், தமிழுக்கு உள்ள பெருமை அது. தமிழுக்குள்ள பெருமை என்னென்னா சுவாமி பேசினார், பாடினார், எழுதினாருங்கிற பெருமை எல்லாம் இந்த தமிழுக்கு உண்டு. தமிழில் பேசினார், தமிழில் பாடினார், கவிதை எழுதி கொடுத்தார் தர்மிக்காக. ஒரு உயர்ந்த கவிதை திருவாசகத்தை தன் கைப்பட எழுதினார். அப்போ தமிழை பேசியும் பாடியும் எழுதியும் பழகிய ஒரு கடவுள், ஆராய்ச்சி பண்ணின கடவுள் என்பது தமிழுக்கு சிறப்பு. இப்பசும் தமிழ் மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் இருந்ததா என்னவும் படுமோ அப்படிங்கிறார். அப்போ இதனுடைய பெருமை புராணத்துக்கு வெளியிலெல்லாம் இருக்குது. பெரிய புராணத்தில் சிறுகடபெருமான் சொல்கிறார், மதுரை வேணுமா 3 லோகங்கள் வேணுமான்னு கேட்டால் அறிவுள்ளவன் எனக்கு மதுரை போதும்னு சொல்லுவானா, மதுரையில் வாசம் பண்ணுறியா இந்திரலோகத்துக்கு வரையான்னு இந்திரன் வந்து கேட்டார்னா மதுரையிலே இருந்துக்கிறேன் நித்தியபடி மீனாட்சி தரிசனம் பண்ணால் போகிறோம் என்று தான் நீங்கள் இருக்கிறவள்லாம் சொல்லுவாளா. மும்மை புவனங்களின் மிக்கதன்றே மூதூர், தொன்மையான மதுரை மார்க்கங்களுக்கு 3 லோகங்களோட ஒஸ்தி ஒரு ஊராக இருந்துட்டு. என்ன காரணம், மெய்மை பொருளாம் தமிழ் நூலின் விலங்கு வாய்மை செம்மை பொருளும் தருவார் திரு ஆலவாயில் எம்மை பவம் தீர்ப்பவர் சங்கம் இருந்ததென்றால், எங்களுடைய பிறவி நோய்க்கு பிறவி நோயை போக்குகின்ற சொக்கநாத பெருமான் சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்து அதிலே ஞான விஷயங்களை எல்லாம் தமிழ் நூல்களாக தமிழிலே அருளி செய்திருக்கின்றானே. அப்ப வேதங்களிலும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்ற ஏனைய நூல்கள் இருக்கின்ற அத்துணையும் சாரமாக ஒரு சில தமிழ் நூல்களிலே வரும் வண்ணம் பெருமான் என்ன பண்றார், ஒரு தாயார் தான் பலவிதமாக உண்டாலும் தன் பால் மூலம் அத்தனை சத்தும் தன் கை குழந்தைக்கு செல்வதை போல போட்டிட்டார் கிருபையினால. அப்ப தாயார் உண்கின்ற அத்துணை பட்சணங்கள்ல இருக்க இல்லாத டேஸ்டும் தாயினுடைய முலையிலே வாய்வை தருதுகின்ற ஒரு கை குழந்தைக்கு தாய்ப்பால் இடத்திலே விளையும். அதை போல தீன் தமிழ் சுவை என்பது அந்த பாலின் சுவை, அது திருவாசகம் படித்தாதான் தெரியும் என்று வருகின்றோம். அப்படி சுவாமி பெரிய கருணையோடு இங்க கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த தமிழ் சொல்லு இருக்கிற ஆற்றலை சொல்லி பார்க்கும் பொழுது தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும் பொண்டாட்டிக்கு வர கோபத்தை போக்குறதுக்கு சுவாமி 2 தடவை, முதல் தடவை சுவாமி போயிட்டு மாட்டேன்னு விட்டான்னு சொன்னார். இப்படி அவன் மாட்டேன்னு சொல்லிட்டு வரத்துக்காக நீங்கள் போயிட்டு வந்தீங்க, நீ அவன் மாட்டேன்னு சொல் நீங்கள் சொல்லி அதோட கைவிட்டுருவேன்னா இப்போவே நான் உங்கள் காலில் விழுந்து உயிரை விட்டுறேன் அப்படின்னு இவர் மிரட்டினார். அப்படிலாம் ஒன்றும் தப்பு காரியம் உண்டாது, என்ன நான் வேணால் திரும்பி ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன் என்று பெருமான் தன்னுடைய பெருமை கருதாது. பிரம்ம விஷுக்களாலும் வேதங்களாலும் ஸ்தோத்திரம் பண்ணப்படுறதும் தேடப்படுறதுமான அரிய பெருமைகள் எல்லாம் கருதாது. தன்னை தொட்டு பூஜை பண்ணுற ஒருடைய தன்னுடைய தம்பிரான் தொழிலாகின்ற ஒருவருடைய ஒரு பக்தனுக்கு அவனுடைய அன்புக்கு அடங்கி அவனுடைய பாடலுக்கு அடங்கி அவனுடைய தமிழ் பாடலுக்கு அடங்கித்தானே அவன் அத்தனையும் பாதி பதிகம் திட்டி தான் பாடுவார். அவர் ஒரு பாட்டு சுவாமியை ஸ்தோத்திரம்னா அடுத்த பாட்டில் குட்டி வச்சுருவார், திட்டுடுவார், உன்னை பற்றி எனக்கு தெரியும் உன்னை சொல்லி கொடுத்துருவான். சாமியை பிளாக்மெயில் பண்ணிருக்கிறார், நான் கேட்குற பணத்தை நீ எனக்கு தரலன்னா நாகை காரணத்தில் சொல்கிறார், நீ எத்தனை பணம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், அந்த பணத்தை வந்து மறைச்சி வைக்கிறதுக்காக தான் நீ பிக்ஷாண்டவ வேஷத்தில் வெளில வர ஏமாத்துறதுக்காக. இப்போ சில பேர் என்ன பண்ணுவா, மற்றவா தங்கிட்ட காசு கட்டக்கூடாதுங்கிறதுக்காக தானே அவள்கிட்ட கட்டுருவா. அதுபோல் சுவாமி என்ன பண்ணுறார், பிரம்ம விஷ்ணுக்களுக்கெல்லாம் அநேக ஐஸ்வர்யங்களை வாரி வழங்குற கடவுள் அவர்கிட்ட இல்லாத காசா, அவர் பிக்ஷாண்டவராக வரார் அப்படிங்கிறத யாரை ஏமாத்துறதுக்கு. நீ என்ன பண்ணின, ராவணன் கைலாசத்தை தூக்கின பொழுது அந்த ராவணன் கைலாசத்தை தூக்கின பொழுது நீ வந்து அவனை அழுத்துற மாதிரி அழுத்திட்டு அதுக்கப்புறம் சாமகானம் பண்ணவொன்னே அவனை கூப்பிட்டு 33 கோடி வாழ்நாள் கொடுக்குற, சந்திரகாசங்கிற கத்தி கொடுக்குற, அவனுக்கு பெரிய தப்போபலம்லாம் கொடுக்குற, ஞான ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்குற, சார் தேவரோகத்தில் எல்லாருக்கும் அவன் அடிமைப்பட்டு பல யுக 1000 வருஷக்கணக்காக யுகங்கள் அவனுக்கு அடிமைப்பட்டிருக்க முடியாது, அவனுக்கு கிருப பண்ணுற, இதெல்லாம் எப்படி பண்ணுற, அவன் செய்த தொண்டுக்கு கமிஷன் சொல்லி கொடுத்துருவேன் அம்பாள்கிட்ட. அம்பாள் வந்து சுவாமியை தானே வந்து கட்டிக்கணுங்கிறதுக்காக சுவாமி இப்படி ட்ரிக் பண்ணாராம். ராவண அந்த பக்கம் போயிட்டு இருந்தானா, ஏ நீ கைலாசத்து தூக்குன்னு இவரே அவனை பிரேரிச்சாராம். இதெல்லாம் எப்படி சுத்தபத்தினாருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் சொல்லிவிடுவேன், அதுக்கு நீ வச்சுக்காத, நான் கேட்குற காசை கொடுத்துருவேன் என்று சொல்கிறார். அதுபோல் உரிமையோடு பெருமான்கிட்ட பாடக்கூடிய ஒரு பாஷைங்கிறது தமிழ் பாஷை தான். நமோ தூதாயச பிரகிதாயச்சன்னு வேதத்தில் வருது. சுவாமி தன்னுடைய தொண்டனுக்காக தூதாக செல்வார், தூதாக செல்வது மட்டும் இல்லை அவருடைய ஹிதத்தையே அவர் விரும்புகிறார். தன்னுடைய தொண்டர்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணுங்கிறது தான் சுவாமி விரும்புகிறார். சனோதேவ சுபயா ஸ்மிருத்தியா சையுனக்து என்று சுவாமி நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து நம்மளாம் சௌக்கியமாக வச்சுக்கணும்னு விரும்புகிறார். ஆகவே அது அந்த தமிழ் பாடலில் அவர் வந்து அடிமையாகின்றார். தொண்டர் நாதனை தூதிரை விடுத்ததும் முதலை உண்ட பாலனே அழைத்ததும், ஒரு முதலை சாப்பிட்டு ஒரு பையனை அந்த முதலையும் செத்துப்படுத்து அந்த குளத்துல ஜலமும் இல்லை. பின்னாடி அந்த குளத்துல ஜலத்தை வரவழிச்சு செத்து போன முதலை வரவழிச்சு அந்த முதல வயிற்றுலேருந்து அந்த பாலனை கடந்த வருஷங்களுடைய வளர்ச்சியோடு வரவழைத்தார் ஒருவர். அந்த சாமர்த்தியம் அவருக்கு தன்னால் முடியும்னு அவர் சொல்லலை, பரமேஸ்வரன் செஞ்சு தருவார்னு சொன்னார். பரமேஸ்வரன் அவருக்காக செஞ்சு கொடுத்தார். எலும்பு பெண்ணுருவா கண்டதும், எலும்பை வந்து பெண்ணாக்கினார் ஞானசம்பந்த பெருமான் திருமயிலாப்பூரில். மறை கதவினை திறந்ததும், வேதங்கள் பூஜை பண்ணி அடைச்ச அந்த கதவு, வேதாரண்யத்தில் திருமறைக்காட்டில் இருக்கிற கதவு, அந்த கதவை யாராலும் கையால் தள்ளி புல்டோசரால் தள்ளி திறந்துட முடியாது. வேதங்களே தொழுது அடைத்து போன கதவு, அந்த கதவினை அரக்கனை விரலால் அடுத்திட்ட நீர் இறக்கமுந்திலீர் எம்பெருமானிலே சரக்கை இக்கதவம் திறப்பிமினோ என்று, பெருமானே உடனே உன்னை காண வேண்டும், கதவுகளை திறந்து விடுங்கள் என்று அப்பெருமான் நெஞ்சுருக பாடிய உடனே பெருமான் அவருக்கு அருள் செய்து அந்த கதவினை திறந்து கொடுத்தார். ஆகவே பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன். தேவாரத்திற்குத்தான் பெருமான் இவ்வளவு பரிபூர்ண அனுகிரகங்களை செஞ்சிருக்கிறார். அதை திருவாசர் குருநாதன் சொல்றார்.